நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய இரண்டு குருமார்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மீரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமலில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கம் ஒரு அருமையான சத்சங்கம். எல்லாருக்கும் அருமையான சத்சங்கம் எல்லோருக்கும் அதை விட குடும்பத்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான சத்சங்கம். பிள்ளைகளுடன் இருந்து கேட்பதற்கு என்ற செய்தியை அவர்களுக்கு அறிவித்திருந்தேன். ஏனென்றால் இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் பார்க்க போகும் விடயம் முன்னால் பார்த்த விடயம்தான் சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும். இருப்பினும் அடுத்த கட்டமான சயின்டிபிக் ரீசன் ஃபார் தட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அண்டம் வேர்சஸ் பிண்டம் தமிழில் ஆங்கிலத்தில் மைக்ரோ கோசம் வேர்சஸ் மைக்ரோ கோசம். ஆகவே அதை பற்றி ஒரு விளக்க உரையை முதலில் கொடுத்து எங்களுடைய துபாய் சங்கத்தில் இருக்கும் அங்கத்தவர் ஒரு ஆசிரியர், அவர் பயோ கெமிஸ்ட்ரி கிராஜுவேட், சயின்ஸை பற்றி படித்தவர். அவர் எங்களுடைய கிரியா யோகா சாதகர்களுக்காக இந்த அண்டம் பிண்டம் என்ற சைவ சித்தாந்த கோட்பாடு, கிரியா கோட்பாடு, எங்களுடைய உடற்கோட்பாடு பாட்டிற்குரிய விஞ்ஞான விளக்கத்தை ஸ்லைட் ஷோ என்று சொல்லுவதன் மூலமாக ஸ்லைட் முறைகளில் ஆங்கிலத்தில் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவார் என்று. அது சிறுவர்களுக்கு எங்களுடைய கிரியா குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியம். அவர்கள்தான் இந்த விஞ்ஞான பூர்வமான கேள்விகளை பெற்றோர்களிடம் கேட்பார்கள். மைக்ரோ கோசம் என்றால் என்ன, மைக்ரோ கோசம் என்றால் என்ன, அல்லது தமிழில் அண்டம் என்றால் என்ன, பிண்டம் என்றால் என்ன, இதன் கருத்து என்ன என்று கேட்பவர்களுக்கு இந்த பிரசன்டேஷன் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை மாத்திரமல்ல ஒரு விழிப்புணர்வையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. அதை எங்களுடைய சத்சங்கத்தில் துபாயில் நாங்கள் நடத்தும் போது அவர் அந்த பிரசன்டேஷனை துபாய் சாதகர்களுக்கு கொடுத்தார். அதற்கு நான் விளக்க உரை கொடுத்தேன். அதே போல அந்த பிரசன்டேஷனை எங்களுடைய உலக சத்சங்கத்திலும் அதை கொடுக்குமாறு அவரிடம் கேட்டிருந்தேன். அவர் இன்று எங்களுடைய நினைப்பில் இருக்கின்றார். அவர் வேறு யாரும் அல்ல, பாண்டியராஜன் அவர்கள். அவர் அந்த பிரசன்டேஷனுக்கு போக முதல் இதன் சிவ தத்துவத்தையும் கிரியா தத்துவத்தையும் முதல் உங்களுக்கு சிறிது கொடுத்து அவருடைய பிரசன்டேஷனை தொடங்குவோம். அண்டமும் பிண்டமும் என்பது எங்களுடைய சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும் முக்கிய இடம் பெறுகின்றது. அதற்கு முதல் முதல் கடவுளாக நாங்கள் கருதும் சிவனே அவருடைய சிவதாண்டவம் மூலம் இந்த உலகத்தை நடத்துகின்றார். உலகத்தில் இருக்கும் பொருட்களை நடத்துகின்றார். அவர் நடத்துகின்றார் என்றால் அவராக நடத்தவில்லை, அவர் அதற்கென்று சிலரை வைத்து நடத்தி வைக்கின்றார். அவர் பரம்பொருள். அந்த சிவதாண்டவத்திலேயே தான் இந்த உலக இயக்கம் தங்கி இருக்கின்றது. அது பஞ்சபூத சேர்க்கையாலான இந்த அண்டம் ஐம்பூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து சிவதலங்கள் உள்ளது. மீண்டும் ஒருமுறை நிலத்திற்கு காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியும், நீருக்கு திருக்காலாத்தி திருவானைக்கால் சிவசன் சந்நிதியும், நெருப்புக்கு திருவண்ணாமலை சிவசந்நிதியும், காற்றுக்கு திருக்காலாத்தி சிவசந்நிதியும், ஆகாசத்திற்கு ஒரே ஒரு உலக மையமான சிதம்பர சந்நிதியும் சிவனுக்கு அமைத்து சிவன் அமைத்து அதிலிருந்து இந்த விடயங்களை அருள்பாதிக்கின்றார் உலகத்திற்கு. அதை அவர் தாண்டவம் மூலமாக செய்கின்றார் என்றது எங்களுக்கு தெரியும். அது சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த எங்களுடைய கிரியா யோகம், சத்குரு பாபாஜியினால் கொண்டு வரப்பட்ட கிரியா யோகம் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்ததென்று எங்களுடைய குரு யோகி ராமையா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஆகவே சைவ சித்தாந்தத்திலும் அதே சிவதாண்டவத்தை, ஆனால் அந்த ஐந்தொழில்களுக்குமாக இல்லாது யோக மார்க்கத்திற்காக பாபாஜி நடமாடினார். அந்த படம் கூட எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பாபாஜியால் கொடுக்கப்பட்டு யோகி ராமையாவால் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் முழு முதல் கடவுளான சிவன் செய்யும் செயலை அவர் அந்த தாண்டவத்தில் செய்யவில்லை. ஆனால் அதே தாண்டவத்தை அவர் சிவனின் குழந்தையா என்றபடியால் பாபாஜி அதை அவர் ஆடி அதில் எங்கள் யோக மார்க்கத்திற்கு தேவையான சில சூட்சும கருத்துக்களை எங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் பாபாஜி மூலம் கொடுத்திருக்கின்றார். இந்த அறிமுகம் என்னவற்றிற்கென்றால், இந்த பஞ்சபூத சேர்க்கை என்பது உலகில் முக்கியமானது. அண்டமும் பஞ்சபூதம்தான், பிண்டமும் பஞ்சபூதம்தான், அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும். அதை நாங்கள் விரிவாகவும் சுருக்கமாகவும் பலமுறை பார்த்து விட்டோம். ஆகவேதான் நாங்கள் இயற்கையோட உலகத்தோட ஒத்து வாழ வேண்டும் என்று வரை அறுக்கின்றோம். கிரியா யோகத்தில் பாபாஜியால் தரப்பட்டிருக்கின்றது, அதை நாங்கள் ஒழுங்காக பின்பற்றுகின்றோம், பின்பற்ற வேண்டும். அந்த ஒழுங்கீனம் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் இப்போது இந்த கொரோனா கிருமி எங்களை ஆட்டி படைக்கின்றது. அந்த அண்டத்தில் இருக்கும் எல்லா பஞ்சபூதங்களையும் நாங்கள் மதித்து என்றால் மனதால் இல்ல, மூன்று நிலைகளிலும் மதித்து, உடலால், வாக்கால், மனதால் மதித்து உலகத்தில் இருக்கும் மக்கள் எல்லோரும் அதை செய்திருப்போமாக இருந்தால் இந்த கஷ்டம் எங்களுக்கு இல்லை. இருப்பினும் அந்த கஷ்டம் வர வேண்டும் என்பது எல்லாருடைய வினப்பயன்களிலும் இருக்கின்றது. ஆனால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் நிலைதான் வேறு. ஆகவே நிச்சயமாக கிரியா சாதகர்கள் எல்லோரும் அந்த கஷ்டத்தை மற்ற உலக மக்கள் போல் துன்பமாக அனுபவிக்காது, அந்த கஷ்டம் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்க அவர்களுடைய சாதனை மறுபக்கத்தில் நடக்குமாறு பாபாஜி அவர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் சாதனையில் இருப்பவர்களுக்கு. ஆகவே இந்த அண்டம் பிண்டம் என்பது இந்த ஐந்து சேர்க்கைகளால் சேர்ந்தது. இவற்றை பற்றி யோகத்தில் இவற்றிற்குரிய கோயில்களை பார்த்திருக்கின்றோம், இந்த சேர்க்கையை பற்றி பார்த்திருக்கின்றோம். அதற்கு மேலாக இந்த சேர்க்கையில் எவ்வளவு வீதம் இந்த சேர்க்கை இந்த அண்டத்திலும் பிண்டத்திலும் அமைந்திருக்கின்றது என்று பார்த்திருக்கின்றோம். அதற்கு வீதாசாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்திலும். நீர், இந்த அண்டத்தில் இருக்கும் நீர்நிலை 72 வீதமாகவும், நிலத்துக்குரிய பகுதி 12 வீதமாகவும், நெருப்புக்குரிய பகுதி 4 வீதமாகவும், காற்றுக்குரிய பகுதி 6 வீதமாகவும், மிகுதி 6 வீதம் மிகுதியாக இருக்கும் ஆகாச நிலைக்குரியதாகவும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த அண்டம் பிண்டம் என்று சொல்லப்படும், ஆங்கிலத்தில் சொல்லப்படும் மைக்ரோகோசம் என்பது சயின்டிபிக்காக கூட நான் இப்ப சொன்ன கருத்துக்களை விஞ்ஞான பூர்வமாக கூட அதை அறியலாம். அதில் உள்ள உள்கருத்துக்களை நீங்கள் அறிந்து அறிவீர்களாக இருந்தால் உங்களுடைய சாதனைக்கு அது மேலும் பயன் கொடுக்கும் என்ற முறையில் இந்த சத்சங்கத்தை திரு பாண்டியராஜன் அவர்களை நான் நடத்த கேட்டிருந்தேன். அவர் இதற்காக நேரம் செலவிட்டு சயின்டிபிக் ரீசனாக அவருடைய படிப்பு அறிவை வைத்து சில விடயங்களை எடுத்து தன்னால் முடிந்த அளவு உங்களுக்கு அதை இப்போது விஷுவலைசேஷன் என்று சொல்லப்படும் காட்சியுடன் விளங்கப்படுத்துவார். அதில் ஏதும் தவறுகள் இருந்தால் என்னிடம் விட்டு விடுங்கள், நல்லது இருந்தால் பாபாஜியிடம் கொடுங்கள் என்று சொல்லி அவரை இந்த பிரசன்டேஷனை நடத்தும்படி கேட்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். பாண்டியராஜன்
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் சார். அனைவருக்கும் நன்றி.
உங்களோட ஷேர் பண்ணுங்க.
முதல்ல குரு பாபாஜி சத்குரு பாபாஜிக்கு நன்றி சொல்லிக்கிறோம் சார்.
நன்றி.
உங்களோட முன்னாள் குருக்கள் ரெண்டு பேருக்குமே நன்றி. யோகியார் ஐயாவும் சுவாமிராம் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிட்டு, நிகழ்கால குரு சுசீந்திரன் ஐயாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த சத்சங்க உள்ள போலாம். இது என்னோட ஒரு சின்ன முயற்சி. இதுல ஏதாவது பிழை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. என்னால முடிஞ்சதை சொல்லணும்ட்டு ஒரு ட்ரை பண்றேன். ஸ்லைடு பிரசன்டேஷனுக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையில ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பதான் எல்லாருக்கும் ஒரு புரிதல் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ட்டு. நம்ம எல்லாரும் அந்த கதையை கேட்டிருக்கோம். பார்வதி மாதா வந்து குளிக்க போகும்போது இந்த அழுக்கு மஞ்சள் இதெல்லாம் கலக்கி ஒரு உருவமா ரெடி பண்ணிட்டு குளிக்க சொல்லிட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி நான் குளிக்க போறேன், அதுக்கு உயிரும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் குளிக்க போறேன், யார் வந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லும் போது குளிக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட சிவன் போறாரு, போயிட்டு பார்வதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணும்போது அவரு தான் விநாயகர். விநாயகர் வந்து உள்ள விட மாட்டேங்கிறாரு. இல்ல நீங்க போகக்கூடாது, எங்க மாதா வந்து நீங்க யாரும் தெரியல, போகக்கூடாது, நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது சிவனுக்கு பல முறை சொல்லி பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கோபம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. நான் யாரும் தெரியுமா, என்னையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து கழுத்தை கட் பண்ற மாதிரி. அப்ப வந்துட்டு பார்வதி மாதா வந்து இதை பார்த்தோன்னே ரொம்ப கோபமாயிட்டு கோபத்துல உக்கிரம் போயிட்டு, ஏன் அப்படி பண்ணீங்க, நான் தான் ரெடி பண்ணேன், அதை ஏன் அப்படி பண்ணேங்கன்ற மாதிரி சொன்னப்புறம் திருப்பி யானையோட உருவத்தை வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. இதோட தாற்பயம் என்னன்னு பார்த்தோம்னா, யானையோட தலையை வைக்கும்போது பார்த்தா அது ஓமோட சிம்பிள். ஸோ இந்த உலகமே வந்து ஓங்காரத்துல இயங்குறது அப்படின்றத வந்துட்டு சிம்பாலிக்கா அந்த கதையை சொன்னா மக்கள் புரியும் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. இதே இது சயின்டிபிக்ல நம்ம போய் பார்க்கும்போது, சயின்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு அந்த பார்ட்டிகல் இருந்தா எல்லாமே வருது, துகள்கள் இருந்தா எல்லாமே வருதுன்னு சொன்னாங்க. அது எப்படின்னா இருக்கிற அழுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அது ஒரு பார்ட்டிகல்ல ஃபார்ம் ஆகி அதுல இருந்து ஒரு பெருவெடிப்பு, பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு பெருவெடிப்பு நிகழ்ந்து அதுல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சயின்ஸ்னால ஒண்ணும் சொல்ல முடியல. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அந்த துகள் வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எதுவும் சொல்ல முடியல. இங்கிலீஷ்லயும் சொல்லிடலாம் சார்.
ஆமா ஆமா, நீங்க ரெண்டுலயும் செய்யலாம்.
எர்லியர் தேர் வாஸ் அ ஸ்டோரி, many of us would have heard about the story, Parvati Mata, when she was about to take a bath, she collected all the dust particles, sand, everything together. She made the form, difficult form, which was called Lord Ganesha later on. Then when she told Lord Ganesha that she is going to take bath, so don't allow anybody. So when Lord Shiva came to that spot, he was trying to go and meet Parvati Mata, but he was not allowing. So he got angry. In turn, then he later on, you know, he removed his head with the sword. This is what we had in our childhood story. But in that concept, you can see that when they replaced with the symbol of elephant, you can see the form of Om. That is the symbolic word which they are trying to tell. People understood that when you are hearing in the form of story, people try to remember in the long term instead of giving so many lectures. If you give a small story, then people will easily understand. That is the basic concept of it. In the same ratio, when you go into science concept, scientists, you know, believe that Big Bang process, the Peruvadipu, all happened because of a small particle. Right from the small particle, it got expanded. It's still expanding. From there on, it's still expanding, but they could not explain how the particle was formed. இது மாதிரி சொல்லிட்டு போகும்போது நம்மளோட அறிவியல் பூர்வமா வேதாசுல உபநிஷத்துல அதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா சக்தி ஃபார்ம் ஆயிட்டு அதுல இருந்து சிவன், சிவன்ல இருந்து பெருமாள் ஃபார்ம் ஆயிட்டு லார்ட் கிருஷ்ணாவோட துப்புள் கொடியில இருந்து தான் பிரம்மா படைக்கப்படுறாரு. அதுக்கிடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த துப்புள் கொடியில இருந்து பிரம்மாவுக்கு, பிரம்மா வந்துட்டு அது வந்து ஒரு நிலையா இருக்கக்கூடியவர் இல்லை, அது அழிஞ்சுக்கிட்டே போவாரு. அதுக்கு ஒரு பீரியட் இருக்கு, அந்த பர்டிகுலர் காலம் வச்சு அதுலதான் அந்த நாலு யுகங்கள் நம்ம சொல்றோம். அந்த யுகங்கள் முடியும் போது திருப்பி புதுசா அவர் வந்து பிறப்பார். ஸோ இதுதான் அந்த ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ எப்பெல்லாம் பிரம்மா வந்து திருப்பி வரும்போது புது யுகங்கள் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து நம்ப கூடியதாவும் இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும்போது தொப்புள் கொடி மூலயமா தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது, அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது. ஸோ இதை ஒரு கான்செப்டா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னதான் அவங்க சொல்லியிருந்தாலும் நமக்கு அறிவுக்கு உட்பட்டு நம்ம திங்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட தொப்புள் கொடி வழி தான் எல்லாமே பரவுது. நம்ம எல்லாம் உணவு எடுத்துக்கிறோம், மூச்சு எடுத்துக்கிறோம், எல்லாமே அதுல இருந்து எடுக்கிறோம். ஸோ இது ஒரு கான்செப்டாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போகும்போதும் பார்க்கலாம். ஸோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ கோசம், பிண்டம், மேக்ரோ கோசம், அண்டம். ஸோ இது எப்படி நம்ம ரிலேட் பண்றது நிறைய கேட்டிருக்கோம் அந்த மாதிரி. பட் நிறைய டைம் புரியாம அப்படின்னா என்ன, எப்படி ரிலேட் பண்றாங்கன்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதை சிம்பிளா கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா சீதோஷ்ண நிலைகளை பார்த்தோம்னா சீதோஷ்ண நிலையில சம்மர் டைம் இருக்கு, விண்டர் டைம் இருக்கு. ஸோ அது மாறும்போது நமக்கு அந்த எஃபெக்ட் இருக்கு. ரொம்ப சூடான ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம பாடி அஃபெக்ட் ஆகுது. ரொம்ப கோல்டான எஃபெக்ட் போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கோல்டு வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கலாம். நம்ம அது டீட்டெயிலாகவும் எதனாலன்றதை நம்ம பார்க்கலாம். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் மேக்ரோகோசம் அண்ட் மைக்ரோகோசம், அண்டம் வெர்சஸ் பிண்டம். நவ் வில் கோ இன் டு டீடைல் ஹவ் இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் பாடி கம்பேர்ட் டு தி யூனிவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது, அந்த அண்டம் வந்து ஃபார்ம் ஆகும்போது உருவாகும் போது என்ன ஆச்சுன்னா வித்தின் செகண்ட் எல்லாமே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இனிஷியலா வந்து அணுக்கள் தோன்ற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சில வருஷங்கள் நான் சொல்றது பில்லியன் லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்புறம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மனித இனங்கள்ல இருந்து மற்ற மிருகங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சது. அதை எக்ஸாக்டா பார்த்தோம்னா 14 பில்லியன், ஒரு பில்லியன் பார்த்தோம்னா மில்லியன், 1000 மில்லியன், மில்லியன்னா 10 லட்சம் தெரியும். ஸோ 10 to the power 9 அவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஃபார்மேஷன் ஆச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி வித்தின் செகண்ட்ஸ் ஆகல. இதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சின்ன லெவல்ல இருந்து அணுக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிரும். சொன்னா இப்போ நம்ம அதை பேச ஆரம்பிக்கும் போது அணுக்கள்ல இருந்தா எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். அந்த அணுல இருந்து அணுக்குள்ள என்ன இருக்கு, இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றத இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அணுக்குள்ள பார்த்தோம்னா பேசிக்கலா வந்து எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான், இந்த மூணு தான் வந்து ஒரு அணுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து வெளியில இருக்கும், புரோட்டானும் நியூட்ரானும் வந்து உள்ள இருக்கும். அந்த நியூக்ளியஸ் சொல்லுவாங்க, அதான் சென்ட்ரல்ல இருக்கிறது, வெளியில இருக்கிறது தான் எலக்ட்ரான். அப்படி வந்து சுத்திக்கிட்டே இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த இது வந்து ஒரு நிலையா இருக்காது. நிலையா எல்லாம் என்ன பண்ணும், அது அடுத்ததுல வந்து ஜாயின் பண்றதுக்குரிய அந்த காம்பினேஷன் எல்லாம் பார்த்து அந்த கெமிஸ்ட்ரி பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்க, ஒரு ரெண்டு பொருள் இருக்கு வந்து இங்கே அங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்குரிய கரெக்டான மேட்ச் வரும்போது ரெண்டு கிளப் ஆகிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா அப்படிதான் ஒரு மூலக்கூறு ஃபார்ம் ஆகுது, அணுக்கள்ல இருந்து மூலக்கூறு. நம்ம அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அணுல இருந்து ஆக்சிஜன் அணு, அது ரெண்டும் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வச்சு இது பண்ணும்போது தண்ணியா ஃபார்ம் ஆகுது. அதை நம்மளே ப்ராக்டிக்கலாகவும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி 14 பில்லியனுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அணுக்கரு பிணைவு, நியூக்ளியர் ஃபிஷன் அந்த மாதிரி ப்ராசஸ்ல ஒரு அணுக்கரு இணைவு அணுக்கரு பிளவுன்றிருக்கு. இந்த ப்ராசஸ்லதான் ரொம்ப நம்ம சொல்ற சொல்ல முடியாத ஒரு வெப்பத்துல ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியம் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் எக்ஸாக்டா சூரியனுக்குள்ள நடக்குது. சூரியன் நீங்க இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஹை டெம்பரேச்சர்ல ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியமா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்து வர்ற வெப்பம் தான் நமக்கு வந்து வெளிச்சமா லைட் எனர்ஜியா அங்கிருந்து இங்க வரைக்கும் டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து அங்கிருந்து இங்க ரீச் ஆகுறதுக்கு 8 minutes ஆகும். ஸோ வென் யூ டாக் அபவுட் ஆட்டம், இட் கண்டெயின்ஸ் ஆஃப் 3 particles, பேசிக்கலி புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். புரோட்டான் அண்ட் நியூட்ரான் will be in the nucleus, electron whereas in the outermost circle will keep rotating. That is where the formation of nuclear any products are formed from both atoms. When two or three atoms form together, they form different product. So during this process, at the center of sun, if you see, with the enormous temperature, hydrogen to helium, this process is taking place with enormous temperature. That energy which is created during this process is getting released, and that is what is light energy we are getting in the earth. Inga irundhu paathona andha energy da namakku vandu anga irundhu varadhu 8 minutes avadhu, andha energy da namakku inge varadhu surya velichama namma inge paakapudiyadhu. Anga avlo process nadandhirukku, andha light la enna irukku nu paathona adhula neriya wavelength irukku. வேவ்லென்த்னா ஒரு அலை மாதிரி இமேஜின் பண்ணி, நம்ம கடல்ல வர அலை எப்படி இருக்குன்னா அந்த வேவ் வருது இல்லைங்களா, அது மாதிரி தான் நம்ம பேசுறது சரி எல்லாமே ஒரு வைப்ரேஷன்ல தான் இருக்கு. நம்ம இப்போ பேசுறது கூட பாத்தீங்கன்னா காத்துல வந்து இப்படி ஒரு வைப்ரேஷன் மோட்ல தான் போய் ரீச் ஆகுது நமக்கு வந்துட்டு. ஸோ அதே மாதிரிதான் எல்லா டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்ல இங்க வர்றதில்ல. நம்மளால பார்க்கக்கூடிய ரேஞ்சு பார்த்தோம்னா ஒரு வேல்யூல பார்த்தோம்னா 380 nanometer அப்படின்றதுல இருந்து 750 nanometer. இந்த இதுல வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் வேவ்லென்த்ல இருக்கிறதுல அந்த ஒரு பர்டிகுலர் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு விஜிஆரா வந்துட்டு நமக்கு வருது. அதுல பார்க்க முடியாது, நம்மளால பார்க்க முடியாது வந்து நிறைய இருக்கு. ஸோ இட்ஸ் லைட் வேவ் கண்டென்ஸ் மெனி கைண்ட் ஆஃப் வேவ்லென்த்ஸ், பட் அவுட் ஆஃப் விச் ஒன்லி 380 to 750 nanometer, தட் ரேஞ்ச் ஒன்லி விசிபிள் ஃபார் ஹியூமன். த சேம் வே ஆர்டிகல் ரேஞ்ச் வி ஹவ் 20 hertz to 20,000 hertz. Same way, this light energy, only this much we can interfere. So rest of the things will be passing through us. It will be passing through us and going out. We cannot feel that. இதுல இருந்து பார்த்தோம்னா நம்ம உலகம் வந்து எப்படி சுத்துது, நம்மளோட சோலார் சிஸ்டம் எல்லாரும் தெரியும். சூரியன் வந்து நடுவுல இருக்கு, அதை சுத்தி மற்ற கிரகங்கள்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல ஒரு நம்ம படிச்சதுல சின்ன தவறு என்னன்னு பார்த்தோம்னா சூரியன் நிலையானது இல்ல. அது வந்து நம்மளும் அதை சுத்திட்டு போறோம், பிளஸ் அதுவும் த்ரூ அவுட் த யூனிவர்ஸ் வந்து சுத்தி போயிட்டே தான் இருக்கு. அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம், அது ஒரு பார்க்கலாம் வந்து ஜஸ்ட் வீடியோல. நம்மளோட சோலார் சிஸ்டம் இப்படிதான் சுத்திட்டு இருக்கு மட்டும் நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலா பார்த்தா இப்படிதான் சுத்தி போயிட்டு இருக்கு. ஒரு ஹெலிகல் ஷேப்ல வந்து எல்லாமே சுத்தி போயிட்டே இருக்கு. கிரியேட் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம அந்த அலை மாதிரியே தான் வரும், அந்த வைப்ரேஷன் கிரியேட் ஆகிறதுக்கும் காரணம். பாத்துட்டோம் ஃபுல்லா அந்த இதெல்லாம் சுத்தி வர்றதுக்கு 250 பில்லியன் இயர்ஸ் வந்து ஆகும் அதை சுத்தி வர்றதுக்கு. ஸோ நம்ம படிச்ச மாதிரி ஒரு பிக்சரா வந்து இப்படி சுத்துறது இல்லை. ஸோ அதனாலதான் உலகம் வந்து ஒரு வைப்ரேஷன்ல இயங்கிட்டே இருக்கு. ஸோ அந்த லைட் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுல பார்த்தோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சினா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு அலை மாதிரி வருது இல்லைங்க, அந்த வேவ் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள எவ்வளவு வாட்டி சுத்துது அந்த அலை வருது அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ் இதெல்லாம் வந்து ஷார்ட் டைம்ல அதிக வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த இது வந்துட்டு ரொம்ப டேஞ்சர். அதே இது அந்த லென்த் பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் சைடு எக்ஸ்ட்ரீம் லெப்ட்ல பார்த்தா வேவ் லென்த் வந்து பெருசா இருக்கும், அப்போ அந்த வைப்ரேஷன் கம்மியா இருக்கும், அதோட பவர் வந்து கம்மியா இருக்கும். அதனாலதான் நம்ம டிவி ப்ராட்காஸ்டிங்கு, அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தா மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ டேஞ்சர் இல்லை. விசிபிள் லைட் நம்ம ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் டேஞ்சரான ரேஸ் பார்த்தோம்னா அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரேஞ்ச் இருக்கு. பட் இதுதான் நம்ம கூடிய பார்க்குற ரேஞ்ச். இதுல இருந்து ஒரு ஐடியா கிடைக்கும், இதுதான் நம்மளால பார்க்க முடியும், 382 to 740 அந்த ரேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த எலமெண்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம அண்டம் பின்னது கம்பேரிசனுக்கு இப்போ வரப்போகும்போது, ஸோ நம்மளோட லைஃபுக்கு மெயினாக என்ன தேவை இருக்குன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன். மெஜாரிட்டி ஆஃப் கம்போனன்ட் பார்த்தோம்னா ஆக்சிஜன், அதுக்கு அடுத்து கார்பன், அதுக்கடுத்து ஹைட்ரஜன், நைட்ரஜன், அப்புறம் மற்ற நியூட்ரியன்ஸ். அதே சேம் எர்த்தோட கிரஸ்டில் பார்த்தோம்னா ஆக்சிஜன் இருக்கு, சிலிக்கான் இருக்கு, அலுமினியம் இருக்கு, அயன் இருக்கு. இந்த கான்சன்ட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவில் இருக்கு. வேற இந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதே ஒரு இண்டிகேஷன். ஸோ உலகத்துல வந்து அதிகமா ஆக்சிஜன் அதிகமா யூட்டிலைஸ் பண்றது நம்ம பூமியில தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம ஹைட்ரஜன், ஹீலியம் இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த உலகமே வந்து ஆரம்பத்துல இதுதான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இருந்துதான் நமக்கு கார்பன்ல இருந்து மற்ற எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. We talk in English, so abundance of elements compared to microcosm and macrocosm. You can easily relate that in your body you require majority of oxygen in your body, then next portion comes carbon, then next you have hydrogen, nitrogen, then calcium, phosphorus, all these components are present in your body. Whereas in the same ratio, if you see in the universe, majority is hydrogen, helium, from there only all these components, like I was mentioning, carbon or other components are formed basically from hydrogen, helium. Next, அடுத்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் அந்த முன்னாடி சொன்ன ஆட்டம் சொன்னோம்னா அணு, அணுக்குள்ள பார்த்தோம்னா மெயினா இந்த மூணு காம்பனன்ட் தான் இருக்கு. அதுல வந்துட்டு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான் வந்து நம்ம அவுட்டர் மோட்டர்ல, அவுட்டர் மோஷன்ல பார்த்துருக்கோம். புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து சென்ட்ரல் நியூக்ளியஸ்ல இருக்கும், அதுதான் மெயினா வந்து வெயிட் கொடுக்கறது. ஸோ ஒரு ஒரு டைம்ல தேவர்களுக்குள்ள ஒரு போட்டி வந்தது, பிரம்மா பெரியவரா, விஷ்ணு பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு, இதுல மீன் சிவா பெரியவரான்னு சொல்லிட்டு. இதுல வந்துட்டு பிரம்மா வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல இருக்கிறதுனால அவருக்கு இந்த சான்ஸ் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் மெயினா காம்படிஷன் இருந்தது, சிவாவா விஷ்ணுவான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்றத ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சிவாய விஷ்ணு ரூபாய, சிவரூபாய விஷ்ணவே, சிவாசிய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணுச்ச ஹிருதயம் சிவா. அதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் இருக்க நியூட்ரன் வந்து புரோட்டானா மாறுது, புரோட்டானா இருக்கிற அந்த இது வந்து நியூட்ரனா மாறுது அப்படின்றப்போ தே ஆர் ஈக்குவல். இதுல வந்துட்டு அவங்க பெரியவங்களா அவங்க பெரியவங்களான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வேறு சொல்லியிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா சயின்ஸ் படி பார்த்தாலும் புரோட்டான்ல இருந்து நியூட்ரன் வந்து, நியூட்ரன்ல இருந்து புரோட்டான். ஸோ இது வந்து ரெண்டு ரேஷியோல பார்த்தாலும் சேமா தான் வருது. இந்த கான்செப்ட்ல தான் நம்ம பாத்துக்கிட்டோம்னாலும் ஒவ்வொரு உடம்புகளையும் ஒரு ஆட்டம்ல இருக்கு, ஆட்டம்ல இருந்தா மத்த எல்லாமே ஃபார்ம் ஆகுது, அந்த ஆட்டம்குள்ள இதெல்லாம் இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். சோ ஒன்ஸ் தேர் வாஸ் அ க்வெஸ்சன் அமங் தேவதாஸ், அவுட் ஆஃப் த த்ரிமூர்த்திஸ் ஹூ இஸ் கிரேட்டர். சோ ஆல்ரெடி பிரம்மா வாஸ் அவுட் ஆஃப் த ரேஸ், நவ் வி ஹாவ் விஷ்ணு அண்ட் சிவா ஹூ இஸ் பிரசன்ட் இன் தி நியூக்ளியஸ், போத் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். So when the neutron becomes proton and proton becomes neutron, they both are equal. Then there is no question of who is bigger, who is lower, etc. So we can easily identify that they are one and the same. இந்த கருத்தை வந்து ஒரு 3000 வருஷம் முன்னாடி நம்மளோட சித்தர் திருமூலர் அவர் தான் இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து சுத்தி வந்திருக்கிறதா ஆல்ரெடி எல்லாரும் நம்பப்படுது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதே கருத்தை தான் அவரும் சொல்லியிருக்காரு. எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இதை வச்சு இந்த மாதிரி தான் அது வந்து பஞ்சபூதங்களா இதுல இருந்து தான் பஞ்சபூதங்களே பாமாயி அதுல இருந்து மற்றவை தோன்றின அப்படின்றத இது ஒரு பாட்டிலேயே சொல்லிடுவாரு. உங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள், உங்காரத்துள்ளே உதித்த சராசரம், உங்காரத்துள்ளே ஆதித்து உயிர் மூன்றும், ஓங்கார சிவன் பரமசிவன் ஆமே. திருமந்திரத்துல இந்த இது சொல்லியிருக்கு. இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா அந்த ஓம்ல இருக்கிறது அகரம் உகரம் அகரம், இந்த மூணு தான் வந்து புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான். அது இல்லாம சவுண்ட் அண்ட் லைட், இந்த அஞ்சு வச்சுதான் எல்லாமே இந்த உலகமே ஃபார்ம் ஆயிருக்குன்றதுக்கு இந்த பாட்டிலேயே சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பிராக்டிக்கலாவும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த அணுவை பத்தி அவர் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லும் போது இன்னும் டீட்டெயிலாவே சொல்ற திருமந்திரத்தை மட்டும்தான் அவ்வளவு டீட்டெயில்டா அவ்வளவு பழங்காலங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. மேவிய சிவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது ஆயிரமானால் ஆவியின் கூறு 100001 அப்படின்ற பாட்டு திருமணத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. அந்த கணக்கை வந்து இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அவர் செயின்ட் திருமூலர் ஹஸ் மென்ஷன்ட் இன் தி சாங், ஆக்சுவலி ஹஸ் மென்ஷன்ட் இன் தி ப்ரீவியஸ் சாங், ஹி ஹஸ் டீடைல்ட் அபவுட் தி ஆட்டம் வாட் வில் பி தி எக்ஸாக்ட் சைஸ் தட் வில் கோ த்ரூ இன் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். அணுவின் கணக்கை வந்து எப்படி சொல்றாங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ வந்து சயின்ஸ் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஹைட்ரஜனோட ஹைட்ரஜன் அணு அப்படியோட சுற்றளவு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 1.06 மல்டிப்ளை பை 10^-10. ஒன்னுன்றது எவ்வளவு இருக்குன்னா அப்போ எவ்வளவு சின்னதா இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம திருமூலர் கூட்டுப்படி அதை நம்ம ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது நார்மலா ஒரு முடி எடுத்தோம்னா 3200 மைக்ரான் மேக்ஸிமம். ஸோ ஆவரேஜ் எடுத்தோம்னா 3280 மைக்ரான் பார்க்கும்போது அதுல ஒரு 50 மைக்ரானே கணக்கு வச்சுட்டோம்னா 100 மைக்ரான்னா 0.1 மில்லிமீட்டர் அப்போ எவ்வளவு சின்னதா இருக்கும் பாருங்க. அப்போ 50 மைக்ரான் பார்க்கும்போது 0.05 மில்லிமீட்டர். இப்ப திருமூலர் இதுபடி எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, அதை 100 வகுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை 100 வகுத்தோம்னா 0.0005 மில்லிமீட்டர். அதில் 1/1000 வகுக்க சொல்லியிருக்காரு அடுத்த ஸ்டெப்பு. ஸோ ஒரு மாட்டோட முடியை எடுத்து பண்ண சொல்லி அந்த பாட்டில் சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த வர்ற விடையை வந்து திருப்பி 1000 வகுத்தோம்னா 0.0005 மில்லிமீட்டர். இப்ப இந்த கிடைச்சதா திருப்பி 4000 வகுத்தோம்னா நமக்கு சிவன் உறவை காணலாம்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை டிவைட் பை 4000 வகுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த விடை கிடைக்குது 0.0000000125 மில்லிமீட்டர். இதுதான் சிவனின் அளவாக சரியா குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு அதுக்கு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. இதை பார்க்காமவே திருமூலர் வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இஃப் யூ ஃபாலோ திருமூலர் சாங், ஸோ ஹி இஸ் ஆஸ்க்டு டு டேக் ஹேர் ஆஃப் கவ் விச் இஸ் கண்டெய்னிங் ஆல்மோஸ்ட் 100 மைக்ரான். ஸோ யூ கன்சிடர் அப்ராக்சிமேட்லி 50 மைக்ரான். ஸோ வென் யூ கன்வெர்ட் டு மில்லிமீட்டர் 0.05 மில்லிமீட்டர், தென் ஹி ஆஸ்க் டு டிவைட் பை 100 ஃபர்ஸ்ட், தென் யூ அரைவ் வேல்யூ 0.005 மில்லிமீட்டர், தென் யூ டிவைட் திஸ் பை 1000, தென் அகைன் பை 4000, தென் யூ கெட் தி ஆக்சுவல் சைஸ் ஆஃப் தி லார்ட் சிவா. which is almost matching with the current science of any item, any atom. So, அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம்னா நம்மளோட கெமிக்கல் காம்போசிஷன் நம்மளோட பாடியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஆக்சிஜன் தான் இருக்கு. ஆக்சிஜன் வந்து 64%, கார்பன் வந்து 18%, ஹைட்ரஜன் வந்து 10%, நைட்ரஜன் 3%, அதர்ஸ் 4%. இந்த பிக்சர் பார்த்தாலே கிளியரா இருக்கும். இதுல ஒவ்வொன்றுமே ஒரு டிஃபரெண்ட் ரோல் பிளே பண்ணும். ஆக்சிஜன் வந்து நமக்கு தெரியும் பிரீத்திங் இல்ல மெட்டபாலிசம், நம்மளோட ஆக்டிவா செல் வந்து ஆக்டிவா வைக்கிறதுக்கு கண்டிப்பா ஆக்சிஜன் தேவை. கார்பன் வந்து பிரேக் டவுன் வித் எனர்ஜி பண்ணிட்டு ஹியூமன் செல் உள்ள போயிட்டு அதுதான் மற்ற கன்வெர்ட் ஆகுது. ஹைட்ரஜன் பார்த்தோம்னா ஏடிபின்ற அந்த நியூக்ளியோடைட் அதாவது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதான் மெயினா இருக்கு. நைட்ரஜன் தான் மெயினா நம்ம டிஎன்ஏ உருவாக்குறதுல ப்ரோட்டீன் உருவாக்குறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. இந்த நாலு தான் மெயின். ஸோ அதான் நம்ம உடம்புலயும் மேஜரா இருக்கு. மற்றதெல்லாம் சின்ன சின்ன காம்போனன்ட் நமக்கு தேவை. வித்வுட் தீஸ் ஃபோர் எலிமெண்ட் இட் இஸ் ஹைலி அன்லைக்லி ஃபார் லைஃப் டு எக்ஸிஸ்ட். இப்போ ஒரு கடுகு எடுத்தோம்னா மஸ்டர்ட் கடுகு எடுத்தோம்னா அதுல ஆல்மோஸ்ட் 200,000 மேல அணுக்கள் இருக்கு. நம்ம கடுகுவே பார்க்கும்போதே அவ்வளவு சின்னதா இருக்கு. அதுல 270,000 சம்திங் அணுக்கள் உள்ள இருக்கு. அப்போ இமேஜின் பண்ணுங்க நம்மளோட பாடியில எவ்வளவு அணுக்கள், எக்ஸாக்டா பார்த்தா இவ்வளவு சதவீதம் வந்து நம்ம பாடியில அணுக்கள் இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தா நமக்கு இந்த ஹைட்ரஜன்ல இருந்து ஆக்சிஜன்ல இருந்து இதெல்லாமே எங்கிருந்து கார்பன்ல இருந்து எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தா எல்லாமே அங்கிருந்து தான் வந்திருக்கு அப்படின்றது இது ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். இதுவும் இல்லாம அடுத்து எப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமே புதுசா பாடி ரெனியூ ஆயிட்டே இருக்கும். அடுத்த லெவல்ல போலாம். திஸ் இஸ் எ கிளியர் எக்ஸாம்பிள் தட் மைக்ரோகோசம் அண்ட் மேக்ரோகோசம் ஆல்மோஸ்ட் மேட்சிங். தி சேம் ஆட்டம்ஸ் விச் ஆர் பிரசன்ட் இன் தி யூனிவர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் யுவர் பாடிஸ் ஆல்சோ. தி ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் ஆல் தே ஆல் கேம் இன் ஃப்ரம் யூனிவர்ஸ் ஒன்லி. This is a clear example. If you take and check your hydrogen atoms, which will be billion years of old actually, any item. So, first of all, we have a new variety. So, that's why we have a new variety. That's why we have a molecule form, a molecule form. That's why we have a cell form. Cell is a tissue. That's why we have a body system, RNA system. கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகுது. இதுக்கெல்லாம் பேசிக்கா தேவை வந்து நம்ம அந்த முன்னாடி அடி படிச்ச மாதிரி கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்பர் இதெல்லாமே தேவை. ஸோ ஒரு அணுவுல இருந்தான் இதோடது எல்லாமே உருவாகுது. இதுல இருந்தே இறைவனோட படைப்பை வச்சு நம்ம அறிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட அவர் பேசிக் லைஃப் கண்டெய்ன்ஸ் ஆல் திஸ் பேசிக் எலிமெண்ட்ஸ் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் அண்ட் சல்பர். ஒன்லி ஃப்ரம் ஆட்டம்ஸ் யூ கேன் இமேஜின் தட் whole body is built up right from molecule, cell, tissue, organ, complete organs. So nama anukala pathi paarthom ipo adukulla irundhu konjam detail ah ulle poi paakalam seri anukulla enna irukku. So idu vandu neriya scientist vandu idu prove pannanu paathanga eppdin paathona nama electron ku proton irukku neutron irukku namakku ellarkume theriyum mass na enna வெயிட் என்ன நம்ம வெயிட்னு சொல்லிட்டு நம்ம வெயிங் மிஷின்ல செக் பண்றோம் கேஜியில. ஆக்சுவலி கேஜின்றது நிறை மாஸ், மாஸ் தான் வந்து நம்ம வெயிட் பண்றது கேஜியில. ஸோ எடைன்னு வரும்போது பார்த்தோம்னா அது நியூட்டன்ல வரணும். அப்போ நம்ம நார்மலா வெயிட் பண்ற ஸ்கேலிங்ல வந்து வர்றது வந்து நம்மளோட நிறை தான், அது வந்து எடையும் கிடையாது. ஸோ நம்ம பேச்சு வழக்கில் வந்து அது நிறைய சொல்லிக்கிறோம், எடை சொல்லிக்கிறோம். ஸோ அதுக்குள்ள அந்த நிறை வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுட்டு சயின்டிஸ்ட் ஒரு முடிவு பண்ணாங்க. அது ஒரு 50 வருஷமாவே அந்த ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருந்தது. அது ரீசெண்டா நடந்ததை பத்தி இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த நியூக்ளியஸ்ல இருந்து ப்ரோட்டான்குள்ள என்ன இருக்கு, ஏன்னா அதுக்கு யார் வெயிட் கொடுக்குறான்றது, அந்த நிறை கொடுக்குறான்றத பார்க்கணும்னு பார்த்தாங்க. ஸோ அப்போ உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் சொல்லிட்டு அதுக்குள்ள பார்த்தா குவார்க்ஸ் சொல்லி இருக்கு. ஸோ அந்த குவார்க்கு எப்படி நிறை வருது, யாராவது வைக்கணுமே நிறை அப்படி இருந்தாதான் வருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் உள்ள போலான்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. அது இப்ப பார்க்கலாம். இது ஒரு ட்ரையல் வந்து ஜெனிவாவில் நடந்தது. சுவிட்சர்லாந்துல இருந்து பக்கத்துல. ஸோ அவங்களோட சென்டருக்கு முன்னாடி நடராஜர் சிலையை வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த நடராஜோட அந்த மூமெண்ட் வந்து அணுக்களோட மூமெண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அங்கே ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது பல பேர் இருக்கு, பட் கான்செப்ட் அவங்க வைக்க வேண்டிய ரீசன் வந்து சிதம்பரம் நடராஜர் சிலை வந்து அங்கே இருக்கு. ஸோ அது வெளிப்படையே சொல்லலனாலும் அவங்க கான்செப்ட் அதுதான், அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டான்ஸ் ஆடுற எதை பார்த்தோம்னா அணுக்கள் எப்படி ரொட்டேட் ஆகுதோ அந்த மூமெண்ட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அவங்க ஃபர்தரா லாஸ்ட் ஹிப்ஸ் பீட்டர்னு சொல்ற ஒருத்தர் வந்து 1964 ஒரு இதை கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி குவார்க் அந்த புரோட்டான் உள்ள போய் என்ன இருக்கு, யா எது வந்து அதோட நிறைய கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் பார்த்தாரு. அப்படி உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அது உள்ள வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அவங்க சயின்ஸோட கான்செப்ட் பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளை வந்து ஒரு மூவ் பண்ணோம்னா ஒரு ஃபோர்ஸ் வேணும். அது எல்லாருமே சயின்டிஸ்ட்ல பார்த்துருக்கோம், நியூட்டனோட லாவில் வந்து பார்த்துருக்கோம், எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா ஒரு இது மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், ஒரு எனர்ஜி வேணும். ஆனால் அதுக்குள்ள இருக்க எனர்ஜி யார் கொடுக்குறான்னு தெரியல, அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு, எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து கிளியர் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இறைவன் வந்து படைக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இவங்க வந்து என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், ஒரு ட்ரையல் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல அவங்களால. அப்போது ஒரு 27 கிலோமீட்டருக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் ஒரு 534 அடி வந்து 27 கிலோமீட்டர் ஒரு சேனல் உருவாக்கிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தாங்க, ரெண்டு பார்ட்டிகல் வந்து லைட்டோட வேகத்தில் ஆப்போசிட்டில் மோதும்போது எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகுதான்னு செக் பண்ணணும்னு பார்க்கும்போது இந்த ட்ரையல் பண்ணலான் போது ஆரம்பத்தில் நிறைய தடைகளும் வந்தது. அதையும் தாண்டி தான் அவங்க பண்ணாங்க. ஏன்னா அது வந்து பிளாக் ஹோல் உருவாயிரும், பிளாக் ஹோல் உருவாயிட்டு அது திருப்பி இதெல்லாம் எல்லாத்தையும் பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அவங்க வந்து ஒரு பயத்தில் பண்ண விடாம தடை பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு காலத்துக்கு மேலே அந்த ட்ரையல் பண்ணாங்க. அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒளியோட வேகத்தில் 300,000 km/s. ஸோ அப்படி போகும்போது ரெண்டு பார்ட்டிகளை டச் பண்ணும்போது என்ன ஜென்ரேட் பண்ணுதுன்னு பாக்குறாங்க. அப்போ ஃபார்ம் ஆயிட்டு டச் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஃபீல்டு, இப்போ நீங்க பாக்குற அந்த படத்துல மாதிரி எனர்ஜி ஃபீல்டு கிரியேட் ஆகுது. நம்ம சிவனுக்கு வந்து பேர் சொல்லியிருக்கோம், எல்லாரும் கேட்டிருப்பீங்க சடையன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு மறைச்சிருக்கு, உருவாயிட்டு அங்கே இருந்தா கூட பரவாயில்ல, இது ஃபார்ம் ஆயிட்டு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்துட்டு முடிக்கிறதுக்குள்ளே அது வேனிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து காட்ஸ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு காட் ஆக்சுவலாக பேரை வந்து வேற மாதிரி வைக்கணும்னு பார்த்தாங்க, பட் அது அட்ராக்டிவாக இருக்கணுமே வந்துட்டு. இதுக்கு மேலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க. பட் அடுத்த ஸ்டெப் ஒரு 100 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி 100 கிலோமீட்டருக்கு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி 2050 அதுக்குள்ளே எத்தனை பேர் இருக்குங்க பாருங்க, பார்த்துக்கலாம் அந்த ட்ரையல. ஸோ இப்போ அது வந்து இவ்வளோ வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், பட் அது பண்ணுறது வந்து பெரிய ஒரு டாஸ்க். ஸோ இந்த ஃபார்மேஷனை வச்சு அவங்க முடிவுக்கு வந்தாங்க, இந்த எனர்ஜி வந்து இதுதான் அந்த வெயிட் கொடுக்குது, ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் பிடிச்சி இங்கே மேலே கீழே இழுக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த இதுதான் கொடுக்குது, இந்த எனர்ஜி ஃபீல்டு தான் கொடுக்குது, அதனால தான் அந்த வெயிட் வருது, மூவ்மெண்ட் ஆகுது. ஏன்னா சும்மா மூவ்மெண்ட் ஆக முடியல, அதனால தான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து லார்ஜ் ஹாட்ரன் கொலிடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐடியா வரும். ஸோ வென் சயின்டிஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் கோயிங் இன்சைட் தி புரோட்டான் ஆர் நியூட்ரான், தே வாண்டட் டு ஹாவ் அ ட்ரையல் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர். ஸோ இட் டுக் ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிக்ஸ் பீட்டர் வாஸ் த ஒன் ஹூ ஸ்டார்டட் இனிஷியலி டு அண்டர்ஸ்டாண்ட் தெர் மஸ்ட் பி அ ஃபீல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் டு கிரியேட் திஸ் மாஸ் ஆக்சுவலி. So when he tried to do that, he was not able to do completely because those days it was not in a major way. So it took almost 50 years. So they made a 27-kilometer tunnel inside ground, almost to 534 feet from ground, deep ground. Then they allowed two particles to bang each other. This is called a simulation of a Big Bang. So when they got collided with the light speed, they could only see some kind of energy which is shown in the above picture. They could not continue to see the other particles because it got vanished within a short span. So that's how they realized and named the particle as God's particle. இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்து இப்போ அண்ட பிண்டம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். இது வாழும் போது என்னென்ன வருது, எப்படி நம்ம ஹைட்ரஜன் எடுக்கிறோம், ஆக்சிஜன் எடுக்கிறோம், எல்லாருக்குமே தெரியுது. அடுத்து வந்து நம்ம இறக்கும் தருவாயில என்ன நடக்குது, இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது. ஸோ இறந்தோம்னா ரெண்டு பாசிபிலிட்டி, ஒன்னு பரியல் இல்லைன்னா வந்து கிரிமேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பரியல். பரியல் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம பரி பண்ணோம்னா எல்லாருக்குமே தெரியும், பரி பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா எதுவுமே இருக்காது. ஸோ அதுல என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்மால் ஆர்கானிசம்ஸ் ஃபர்ஸ்ட் பாடிக்குள்ள இருக்க பாக்டீரியா வந்து நம்மளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் புதைச்சதுக்கு அப்புறம் அங்க வெளியில இருக்க பாக்டீரியா வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுல இருந்துட்டு கார்பன் டை ஆக்சைடா மாற ஆரம்பிச்சிடும். பின்ன அந்த பாக்டீரியாவே சாப்பிட்டு அவங்களுக்கும் அவங்களாவே மாறிடுவாங்க. யாருமே வந்து ஃபுட் எடுக்கும்போது அவங்களா மாறிடுறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களா மாறிடுவோம், பாக்டீரியாவை மாறிடுவோம் அந்த ப்ராசஸ்ல. ஸோ இந்த பாக்டீரியா ப்ராசஸ்ல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு வந்து ஏரோபிக்னு சொல்றோம், இன்னொன்னு வந்து அனேரோபிக். அரபிக்னா வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை அந்த பாக்டீரியாவுக்கு. அனாரோபிக் பாக்டீரியால வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, அது இல்லாமே அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ எங்கெல்லாம் அந்த ஒரு பேட் ஸ்மெல் வருதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனாரோபிக் ஃபேஸ்ல தான் உங்களுக்கு. அதுல வந்து அம்மோனியா, மீத்தேன் இதெல்லாம் வந்து உருவாகும். அதாவது டம்பிங் யார்டு இந்த மாதிரி பக்கத்தில் போனீங்கன்னா அந்த ஸ்மெல் வர்றதான வந்து அனாரோபிக் பாக்டீரியா அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஏரோபிக் ப்ராசஸ்ல வந்து நமக்கு அந்த சுகர் கார்போஹைட்ரேட்ஸை வந்து ஆக்சிஜனோட எடுத்து அதை கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆயிடுது. கார்போஹைட்ரேட்டும் ஆக்சிஜன் சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ சம் பாக்டீரியா வந்து ப்ரோட்டீனை கன்வெர்ட் ஆகும்போது அதுலேருந்து தான் அம்மோனியா கேஸ், ஹைட்ரஜன் ஆக்சைடு இந்த மாதிரிலாம் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அனேரோபிக் பாக்டீரியால சொன்ன மாதிரி மீத்தேன் கேஸ், ஹைட்ரஜன் சல்ஃபைட், அம்மோனியா ரொம்ப இதெல்லாமே டாக்ஸிக் கேஸ், இதெல்லாம் வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு யூஸ் ஆகுது. ஸோ அதுவாக கன்வெர்ட் ஆகி மேலே போயிடுது. அப்ராக்சிமேட்டா 1 kg நம்மளோட மாஸ் எடுத்துக்கிட்டோம்னா, வெயிட் கிடையாது மாஸ், மாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்லி 32 g நைட்ரஜன், 10 g பாஸ்பரஸ், 4 g பொட்டாசியம், 4 g மெக்னீசியம், இவ்வளவுதான் கன்வெர்ட் ஆகுது 1 kg. நம்ம 50 kgன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா கிரிமேஷன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். கிரிமேஷன்ல நம்மளோட சாஃப்ட் டிஷ்யூ வந்து ஆக்சிஜனுக்கு கன்சியூம் ஆயிடும், கார்பன் டை ஆக்சைடா மாறிடும், நைட்ரஜன் வாட்டர் சம் நைட்ரஜன் சல்ஃபைடு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா ஆல் த கெமிக்கல்ஸ் வில் கோ இன் டு பயோஸ்பியர். உங்களோட போன் அதுவும் வந்து ஸ்லோவா இதுவாகி அதுலேருந்து கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் போயிட்டு உங்களோட மண்ணுக்கு சத்தா மாறிடுது. அதுல இருந்து பிளான்ஸ் க்ரோ ஆகுது, பிளான்ஸ் வந்து அனிமல்ஸ் சாப்பிடுது, திருப்பி அனிமல்ஸ் வந்து மக்கள் சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட் இதாக வந்து அது திருப்பி அப்சர்வ் ஆயிடுது. நம்மளோட ஆஷ் பார்த்தோம்னா 48% வந்து பாஸ்பேட் இருக்கும், 26% கால்சியம், 11% சல்ஃபேட், 4% பொட்டாசியம், சோடியம் வந்து கம்மியா இருக்கும், 1% இருக்கும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஆஷோ எடுத்து எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல, ஒருத்தர் பரி ஐ மீன் கிரிமேஷன் முடிஞ்சதுன்னா அந்த சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா அதுல எக்ஸாக்டா நம்ம பிறந்த வெயிட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வெயிட்ல அது இருக்கும். சப்போஸ் 3 kgன்னா 3 kg கிட்ட எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். அந்த ஆஷ் உள்ளதான் நம்மளோட இது, மற்றது எல்லாமே பிப்ரவரி தான். ஸோ இந்த ஆஷும் நம்ம போய் கடலில் கரைக்கிறோம், அதுவும் 1 day வந்து திருப்பி கன்சியூம் பண்ணிக்கிறோம், அது தண்ணியாக குடிக்கிறோம், திருப்பி அங்கே இருக்கிற எல்லாமே வளருது. ஸோ எவ்ரி டைனி பிட்ஸ் ஆஃப் யூ வில் எண்ட் அப் இன் யுவர் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ், வெஜிடபிள்ஸ் ஆர் மீட் ஆஃப் எது அப்படி. ஸோ நத்திங் இஸ் கெட்டிங் வேஸ்டட். ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் மாற்றிருக்கோம், அதுதான் சயின்ஸும் சொல்லுது. எதுவுமே வந்து ஒரு அழிவு கிடையாது, ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் மாறுது அப்படிங்கறத சயின்ஸே ப்ரூவ் பண்ணுது. இதோட கான்செப்ட் தான் பார்த்தோம்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே, அறிந்துதான் பார்க்கும் பொழுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டைமணி நாதர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இந்த இதுல இருந்து நமக்கு கிளியரா தெரிய வரும் என்னன்னா, அண்டமும் பிண்டமும் ஒண்ணுதான். அது வாழும்போதும் சரி இறந்தாலும் சரி நம்ம ஒன்றரை கறந்துடும். அந்த பஞ்சபூதங்களை வச்சுதான் நம்ம எல்லாமே சார்ந்து இருக்கோம். இது ரெண்டுமே வேறு கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்றது இது ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். சட்டமுண்டினாதர் வந்து லா ஆஃப் கம்பேஷன் பத்தி சொல்றாரு. நம்ம இங்க வந்தது ரொம்ப கிரீடிஸ்டா இருக்கிறதுனாலதான், அது வந்து நேச்சரை விட்டு நம்ம ரொம்ப தூரமா போயிட்டோம், அதனாலதான் நிறைய விஷயங்களை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனாலதான் நம்ம நேச்சரோட எவ்வளவுக்கு எவ்வளவு நேச்சரோட ஒன்றி இருக்கமோ நம்மளோட கிரீடினஸ் கம்மியாயிடும், நம்ம ஹார்மோனியில வாழ ஆரம்பிச்சிருவோம், நிம்மதியில சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவோம். அதனால இயற்கையை ஒன்றி வாழுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சை முடிச்சுக்கிறோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இதுவரைக்கும் கேட்ட அனைவருக்கும் நன்றி.
ஓகே, இதை தொடர்வோம், சேர்ந்தன் ரெக்கார்டிங் போகட்டும். இன்னும் இன்று பாண்டியராஜன் இந்த சத்சங்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். சயின்டிபிக் ரீசனாக அதில் ஒரு சிறு தொகுப்பை கொடுத்து கேள்வி பதில்களுக்கு செல்வோம் என்றிருக்கின்றேன். தொகுப்பு என்னவென்றால், இறுதியில் இந்த அளவு சயின்டிபிக் நோட்டிபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் கொண்டு வந்து உங்களுக்கு தந்தாலும் அது உங்களுக்கு முழுமையாக விளங்கியதோ இல்லையோ, ஆனால் சயின்டிபிக் ரீசனாக எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய யங் ஜெனரேஷன் வளர்ந்து கொண்டிருப்பதால் இப்படியான ஒரு அறிவுபூர்வமான சயின்ஸ் வே ஆஃப் திங்கிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு த கரண்ட் வேர்ல்டு. இன்றைய உலகத்திற்கு இது மிகவும் முக்கியமானது. எங்களுடைய இளைய சமுதாயத்தினர் மேலும் மேலும் ஆன்மீகத்தில் வளர்வதற்கு இந்த விஞ்ஞானம் எப்படி எங்களுடைய மெஞ்ஞானத்துடன் தொடர்புடையது, ஆனால் இறுதியில் வந்து பார்த்தீர்கள் என்றால் அவருடைய பிரசன்டேஷனில் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டமும், ஆகவே இயற்கையை எதிர்க்க கூடாது, ஆன்மீகத்தில் போவது மிகவும் சார்ந்தது என்று விஞ்ஞான பூர்வமான முடிவும் அங்குதான் வந்து முடிகின்றது. அவர் சொன்னபடி அவர்கள் எத்தனை கிலோமீட்டர் டனலும் செய்யலாம், இன்னும் பல வருடங்களுக்கு அதை நீட்டிக்கொண்டே போகலாம். கடைசி முடிவில் கிரியா யோகத்தில் இருக்கும் சாதகர்களுக்கு ஒன்றே ஒன்று தெரிந்த விடயம், அடியும் முடியும் தேடி அந்த சிவனை அறியாத பிரம்மாவும் விஷ்ணுவும் போல விஞ்ஞானிகளும் அறிவு பூர்வமாக அதை தேடி அலைந்து இறுதியில் சிவனே சிவன் என்ற ஒரு முடிவுக்குத்தான் ஏதோ ஒரு காலத்தில் வரப்போகின்றார்கள். ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்தினர் அதுதான் முக்கியம், இது மற்றதெல்லாம் நம்ப முடியாதவை என்று சொல்பவர்களுக்கு அந்த வழியில் சென்றுதான் அவர்களை மீண்டும் எங்களுடைய மெஞ்ஞானத்திற்குள் கொண்டு வரலாம் என்பதுதான் அதன் முடிவு. இதில் சுருக்கமாக சொல்ல போனால், ஓம்காரத்தில் இருந்து தொடங்கி ஓம்காரம் என்பது அகரம் உகரம் மகரத்தால் ஆனது. அதன் பிறகு அந்த அகரம் உகரம் மகரத்தாலான ஓங்காரத்தை விஞ்ஞான முறையில் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்ற நிலைக்கு கொண்டு வந்து விஞ்ஞான ரீதியில் அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானுக்கு எங்களுடைய மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவனை கொண்டு வந்து அவர்கள் என்ன மாதிரி இந்த இயற்கையில் இருக்கின்றார்கள் விஞ்ஞான பூர்வமாக என்ற ஒரு ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கத்தை இன்று அவர் பாண்டியராஜன் அவர்கள் தங்களுடைய விஞ்ஞான அறிக்கைகளிலிருந்து தொகுப்பாக எடுத்துக்கொண்டு வந்து தந்தார்கள். ஆனால் அதைவிட இன்னும் மூன்று விடயங்களையும் கொண்டு வந்தார். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், இந்த மூன்று மூலக்கூறுகள் எங்களுடைய உடலில் அண்டத்தில் பிண்டத்தில் அமைந்திருக்கின்றது, அதுவும் அடுத்த முக்கியமான விடயம். அப்ப எல்லாத்தையும் பார்த்தீர்கள் என்றால் ஓங்காரத்திலிருந்து தொடங்கியது எல்லாம் மூன்று, அகரம் உகரம் மகரம், பிரம்மா விஷ்ணு சிவன், எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான். இப்படியாக பார்த்து கொண்டு போகும் போது விஞ்ஞானத்தில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் எல்லாம் மூன்று, அது அங்கும் இருக்கின்றது இங்கும் இருக்கின்றது. ஆனால் அதை விட அவர் தந்த மற்ற விடயம் சயின்டிபிக் ரீசன் என்னென்று, இந்த கிரியேஷன் ஆரம்பமானது ஒரு பெரிய அணுவிலிருந்து ஆரம்பமாகி அந்த அணு துகள்கள் பல பரிமாணத்திற்கு பிறகு, ஜோகி ராமையா அவர்கள் சொன்ன மாதிரி அவர் இந்த பரிமாணங்களை பற்றி பல சத்சங்கங்களில் பேசியிருக்கின்றார். அது இறுதியாக மனிதனாகவும் விலங்காகவும் மணிவாசகர் சொன்னபடி எல்லா புறப்புகளும் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கின்றது. அது இறுதி நிலை. அந்த பெரிய அணு ஆகிய எங்களுடைய கன்செப்டின் படி சிவ சக்தியிலிருந்து அல்லது ஏதோ ஒரு கடவுளில் இருந்து வந்த மூலப்பொருளில் இருந்து வந்த சிறு துகள்கள் தான் எங்களுடைய ஆன்மா. பரமாத்மாவில் இருந்து வந்ததுதான் ஜீவாத்மா. ஆகவே இந்த சிறு துகள்கள் எல்லாம் ஏதோ ஒரு நேரத்தில் எங்களுடைய கிரியா பாபாஜியின் கிரியா யோக கன்செப்டின் படி மீண்டும் அந்த பெரிய அணுவில் போய் இணைய வேண்டும். அதுதான் ஆன்ம ஈடேற்றம். இறையிலிருந்து வந்தோம், இறையைக்கே மீண்டும் செல்வோம் என்பதுதான் இந்த புறப்பு சுழற்சி என்பதை கிரியா பாபாஜி அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் இருந்து நேரடியாக கிரியா யோகத்திற்கு மக்கள் அதை பயிற்சி செய்து மேலே போய் அந்த ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதற்குரிய வழியில், பாதுகாப்பான வழியில், இன்னொரு வசனத்தையும் சேர்த்துக் கொள்கின்றேன், என்னுடைய அறிவு கட்டியபடி பாதுகாப்பான முறையில் அந்த நிலையை அடைவதற்கு அவர் இந்த கிரியா யோகத்தை எல்லோருக்கும் தந்திருக்கின்றார். இப்போது இந்த விஞ்ஞான பூர்வமான அறிக்கையை வைத்து கூட இன்னும் விஞ்ஞானம்தான் இங்கு இறுதியில் இருக்கின்றது என்பதை மக்கள் மாயையிலிருந்து உணர்ந்து கொண்டிருக்காமல் விஞ்ஞானத்தை படித்து உங்களுக்கு இந்த உலகியலில் நீங்கள் செய்ய போகும் வேலைக்கு அதை பயன்படுத்தி உங்களுடைய உலகியலில் வாழ்ந்து கொண்டு விஞ்ஞானத்தை கைவிடாது, கிரியா யோகத்தை கைவிடாது, அது சொல்லப்பட்ட பயிற்சிகளை செய்து மீண்டும் நீங்கள் அந்த முழுமையான இறையில் மீண்டும் இணைய வேண்டும் என்பதுதான் ரெண்டு மார்க்கத்தினால் போனாலும் இறுதியில் வரப்போவது. ஆனால் அதை உணராத மாயையில் சிக்கியிருப்பவர்கள், அந்த ஆன்மாக்கள், இந்த புறப்பில் அல்ல இன்னும் 10 புறப்புக்கு கூட இந்த ஆராய்ச்சி எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நீளும் என்று பார்த்து அதில் விஞ்ஞானம் வெற்றி என்றால் நாங்கள் விஞ்ஞானத்திலேயே போவோம் என்று இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள், பல ஆன்மாக்கள் இருக்கும். ஆனால் இறுதியில் கூட ஆதியும் அந்தமும் இல்லா அந்த சிவனே இறுதி என்பது எல்லோருக்கும் ஒரு நேரத்தில் புரிய வரும். அதற்கு பல புறப்புகளை கடக்க வேண்டி வரும். இறுதியாக அவருடைய பிரசன்டேஷனில் சிதம்பரம் உலகத்தின் ஒரு மையம் ஆன்மீகத்தில், அணு ஆராய்ச்சி நிலையம் ஜெனீவாவில் ஒரு மையம் விஞ்ஞானத்தில், இந்த ரெண்டு மையங்களும் உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் சிதம்பரத்துக்கு அணு ஆராய்ச்சி மையத்தின் படத்தையோ அல்லது அந்த அணு ஆராய்ச்சி மையத்தில் இருக்கும் எதையோ கொண்டு சிதம்பர கோயிலில் வைக்கவில்லை. ஆனால் அணு ஆராய்ச்சி கட்டிடத்தில் சிவனின் நடராஜ தாண்டவ சிலையை பெரிதாக வைத்திருக்கின்றார்கள் என்றால், மக்களே, சாதகர்களே, இறுதியில் விஞ்ஞானம்தான் மெஞ்ஞானத்தை எடுத்து அதுதான் உண்மை என்று சொல்லப்போவது என்பதை அது பறைசாற்றுகின்றது. அதை மெஞ்ஞானத்தில் யோகத்தில் போய்கொண்டிருப்பவர்கள், மெஞ்ஞானத்தில் போய்கொண்டிருப்பவர்கள் இந்த ரிப்ரசன்டேஷனை பார்த்து ஆவது, ஏன் அது மற்ற மாதிரி இருந்திடக்கூடாது, அணு ஆராய்ச்சி மையத்தின் படத்தையே சிதம்பர கோயிலின் வாசலில் வைத்திருக்கலாம் தானே, அது அப்படி நடைபெறாது, ஜெனீவாவில் இருக்கும் அணு ஆராய்ச்சி கட்டிடத்தில் நடராஜர் சிலையை வைத்ததின் தத்துவத்தை, மனிதர்களால் வைத்ததின் தத்துவத்தை, விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவத்தை சூட்சுமமாக நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் இறுதியில் அண்டமும் பிண்டமும் ஒன்று. அந்த அண்டத்தை நோக்கி போக வேண்டுமென்றால் பிண்டத்தில் இருந்து அதை சரிநிலை செய்து இயற்கைக்கு எதிராக போகாது, இயற்கையுடன் சேர்ந்து வாழ்ந்து கிரியா பாபாஜியின் பயிற்சிகளை செய்து இந்த அண்ட நிலையிலிருந்து பிண்ட நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு, இன்றைய இந்த சத்சங்கத்திற்கு சத்குரு கிரியா பாபாஜி குருமார்கள் எல்லோருடைய ஆசியின்படி நன்றாக நடந்ததற்கு அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, பாண்டியராஜன் அவர்களுக்கும் இந்த சத்சங்கத்தை சயின்டிபிக் ரீசனாக அவருடைய படிப்பறிவில் இருந்து கொணர்ந்து எங்களுடைய கிரியா இளைய சமுதாயத்தினருக்காகவும் இந்த சத்சங்கத்தை கேட்கும் உலகில் இருக்கும் எல்லா இளைய சமுதாயத்தினருக்காகவும் அவருடைய பணிக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு கொண்டு செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், சிவாய நம ஓம். சேந்தன், ஸ்டாப் த ரெக்கார்டிங். ஓகே, இப்போது நாங்கள் கேள்வி பதில்கள்